මීළඟට රිෂාඩ් බදුරුවන් ගරු මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 11ක් කාලසීමාවක් තියෙනවා. Order please. තුෂාර නිල් මන්ත්‍රතුමා මූලාසනේ.
ஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பிரேரணைகளை உரிய நேரத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கு முதலிலே உங்களுக்கு நன்றி கூறியவனாக. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சுக்கு கீழே வருகின்ற நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், அதாவது மகர பிரிஷனோடு சேர்ந்ததாக 1903 ஒரு பள்ளிவாசல் பிரிட்டிஷ் காலத்திலே கட்டப்பட்டு மலே இனத்தைச் சேர்ந்த, அதாவது மலே சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே 350 குடும்பங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் தொழுது வந்தார்கள். இந்த குண்டுவெடிப்பு நாட்டிலே நடைபெற்ற பிறகு அந்த பாஸ்கு சம்பவத்தின் பிறகு அந்த பள்ளிவாசலை மூடிவிட்டார்கள் பிரிஷன் நிர்வாகத்தினர். எனவே கௌரவ அமைச்சர்களே, உங்களிடத்தில் இது சம்பந்தமாக அந்த அகில இலங்கை ஜம்மியத் உலமா அவர்கள் வேண்டிய அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக விடுத்த வேண்டுகோள், அதேபோல் அந்த பள்ளி நிர்வாகம் விடுத்த வேண்டுகோளை இந்த உயர் சபையிலே நான் ஹன்சாட்டிலே சேர்க்குமாறும், உங்களிடத்தில் இது சம்பந்தமாக நான் உங்களுக்கும் ஒரு கொப்பியை தருகிறேன். இது சம்பந்தமாக தயவு செய்து மக்களுக்கு தொழுவதற்காக அந்த பள்ளியை மீண்டும் வழங்குமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோலதான் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக தொடர்ந்தேச்சியாக இந்த நாட்டிலே இனவாதம் பேரினவாதம் தலை தூக்கியது. டாக்டர் ஷாபி போன்றவர்கள் மீது பொய்யான வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட வரலாறுகள் இன்று நாடும், அதாவது அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் ஊமைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல இந்த ப்ரொஃபசர் ரிஸ்வி ஷரீப், இந்த நாட்டிலே ஒரு பிரபலமான வைத்தியர், அவர் அதாவது கிட்னி மாற்று சிகிச்சை செய்வதில் அல்ல வல்லுநர், அவர்தான் முதலாவதாக இந்த நாட்டிலே கிட்னி மாற்று சிகிச்சை செய்தவர். அவ்வாறானவரை கூட இனவாத சக்திகள் குறை கூறி அவரையும் சிறைக்கு அனுப்புவதற்கான சதிகளை செய்தார்கள் என்றாலும், அவர் அவருடைய அந்த சதி, அவருக்கு எதிராக தீட்டப்பட்ட சதிகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார். அண்மையிலே நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம், டாக்டர் ஃபாத்திமா ஃபாகிமா என்கின்ற ஒரு வைத்தியர், அவ்வாறான வைத்தியர் 53 வயதை கொண்ட இரண்டு பிள்ளைகளுடைய தாயார், அதாவது அந்த வைத்தியர் ஒரு 2 மாத குழந்தையை உயிர் காப்பதற்காக சென்று இரத்த அழுத்தம் அவருக்கு அதிகரித்ததனால் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட வரலாறு இருக்கிறது. இவ்வாறு இந்த நாட்டுக்கு சமூகத்திற்கு நல்லது செய்கின்ற பல வைத்தியர்கள் எமது சமூகம் சார்பில் இருந்தாலும், அவ்வாறானவர்கள் இந்த சபையிலே யாரும் சொல்லுவதும் இல்லை பாராட்டுவதும் இல்லை. எனவே அவ்வாறான நிலை இருந்தாலும், ஏற்கனவே நான் ஷாஃபி டாக்டர், அதாவது அவரை போல ரிஷ்வி ஷரீப் ப்ரொஃபஸரை போன்றவர்களை இன்னும் பல கல்விமான்களை கேவலப்படுத்திய வரலாறு இந்த சபையிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்படுத்தப்பட்டதை ஞாபகமூட்டியவனாக, இந்த டாக்டர் ஃபாத்திமா ஃபாஹிமா ஷாப்தீன் அவர்களுடைய அந்த சேவையை, அதாவது கௌரவமாக இந்த சபையிலே நான் நினைவு கூறுகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த உங்களுடைய இதற்கு கீழே வருகின்ற அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட், அதாவது சட்டமாதிபர் திணைக்களம், சில விஷயங்களிலே கடந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் வந்த பிறகு ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் வாபஸ் பெற்று பல சதிகள் இந்த நாட்டிலே நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறான ஒரு நிலையிலிருந்து இந்த சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு நேர்மையான திணைக்களமாக, நீதியான திணைக்களமாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே ஜனநாயக சமூகங்களை, குறிப்பாக சிறுபான்மை சமூகம், இந்த நாட்டு சட்டத்திலே, ஒழுங்கிலே, போலீசாரிலே, சட்டமாதிபர் திணைக்களத்திலே, நீதிமன்றங்களிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த அரசியலமைப்புக்கு பிறகு இவ்வாறான விடயங்கள் தான் இருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான செயல்பாடுகள், குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்னது போல ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்கின்ற ஒரு பிரபலமான சட்டத்திறன், அவர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்தபொழுது அவருடைய பதவி நீக்கப்பட்டதற்காக நீதிமன்றத்திலே தலை சிறந்த முறையிலே வாதிட்ட ஒருவர், அவரை அநியாயமாக சிஐடியினர் கைது செய்து சட்டமாதிபர் திணைக்களமும் இணைந்து ஒரு நல்ல டிராமாவை செய்தார்கள். இன்று அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயமாக விடுதலை செய்யப்படுவார். அவருக்கு பொய்ச்சாட்சிகள் புகுத்தப்பட்டு நான் கண்ணால் கண்டேன். என்னை சிறையிலே வைத்திருக்கின்ற பொழுது ரெண்டு மௌலைமாரை கொண்டு வந்து கரத்தீவு பாடசாலையிலே அவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்த காரணத்தினால் அந்த பாடசாலைக்கு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா வந்தார், சஹரானும் வந்தார் என்று பொய் சொன்னால் உங்களை விட்டு விடுவோம், இல்லை என்றால் உங்களை இங்கே வைத்து கொலை செய்து விடுவோம் என்று சிஐடியினர் அவர்களை அச்சுறுத்தினார்கள். அந்த ரெண்டு பேரை ஒரு வருடம் சிறையிலே அடைத்து வைத்தார்கள். சிஐடியிலே பல மாதங்கள், சிறையிலே பல மாதங்கள், இன்னும் அவருடைய வழக்குகள் தீர்க்கப்படவில்லை. எனவே பொய்ச்சாட்சி சொல்லுங்கள் என்று சிஐடியினர் வற்புறுத்துகின்றார்கள் என்றால், ஒரு அஜெண்டாவிலே சிஐடியினர் இயங்குகிறார்கள் என்றால் என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். எனவே கோட்டாவே ராஜபக்ச வந்த பிறகு சிஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக மாறியதை கண்ணால் கண்டேன். என்னுடைய வீட்டிலே அன்று நான் பாராளுமன்றத்திலே இருந்துவிட்டு வீட்டை போய் படுத்து கிடக்கின்ற பொழுது நடிச்சாமத்திலே வந்து ஒரு நாட்டுடைய பயங்கரவாதியை கைது செய்வது போல என்னை வந்து தூக்கி கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போய் பல நாட்களாக எதையும் என்னிடத்தில் விசாரிக்கவில்லை. சிஐடி ஒரு அதிகாரி வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, ஆனால் மேலடுத்து உத்தரவு உங்களை பிடிப்பதற்காக என்று 6-7 மாதங்கள் என்னை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். எனக்கும் என்னுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீனை அதே இரவிலே கொண்டு போய் அடைக்கிறார்கள். அவர் அதற்கு முன்னர் 6-7 மாதங்கள் சிறையிலே இருக்கிறார். அவர் சிறையிலே இருந்த பிறகு அவரை விடுதலை செய்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்று விடுதலை செய்த பிறகு இங்கு இருக்கின்ற விவசாயத்தை நாசமாக்கிய அமைச்சர், இந்த நாட்டை நாசமாக்கிய அமைச்சர் உட்பட 100 புகட்டுவ பொதுஜன ஐயா, அதாவது பெரமுனவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்கிறார்கள், ரியாஜ் பதியுதீனை மீண்டும் கைது செய்யுங்கள் என்று. அதன் பிறகு அவரையும் கைது செய்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு மேலே அவரை சிறையில் அடைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? என்னுடைய அமைச்சிலே வேலை செய்த ஒரு அதிகாரியும் அங்கு வந்த ஒரு வியாபாரியோடு தொலைபேசியில் 2 நிமிடங்கள் பேசியதற்காகத்தான் என்னையும் என் தம்பி ரியாஜ் பதியுதீனையும் கைது செய்தார்கள். என்னை இன்று விடுதலை செய்து 1 வருஷமாகிறது, நிதாஸ் கொட்ட நிதாஸ். ஆனால் என்னுடைய தம்பி ரியாஜ் பதியுதீனுடைய ஃபைல் ஏஜ் டிபார்ட்மெண்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமாதிபர் திணைக்களத்திலே அந்த ஃபைலை வைத்துக் கொண்டு இன்னும் அவரை விடுதலை செய்யாமல் அந்த வழக்கு சம்பந்தமாக கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். சட்டமாதிபருடைய திணைக்களத்திலே நாங்கள் கேட்கின்றோம், ஒரே குற்றத்திலே என்னை கைது செய்து என்னுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீனையும் கைது செய்தால் என்னை ஒரு வருடத்துக்கு முன்னதிலிருந்து விடுதலை செய்துவிட்டு அவருடைய ஃபைலை அவ்வாறு வைத்திருப்பதிலே என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய ஜசி மகனாப் என்கின்ற ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினார் என்பதற்காக 1 வருடம் அல்ல 1.5 வருடங்கள் சிறையிலே கொண்டு போய் அந்த மாணவனை சிறையிலே அடைத்து அவருக்கு செய்ய முடியாத செய்யாத அநியாயங்களை எல்லாம் செய்தார்கள். அதே போலதான் ரம்சி ராசிக் என்கின்ற ஒருவர் ஒரு பேஸ்புக்கிலே ஒரு கவிதை, அதாவது ஜிஹாத் என்ற ஒரு வசனத்தோடு சேர்ந்து கொண்டு எழுதினார் என்பதற்காக 1.5 வருடங்கள் சிறையிலே வைத்து அவரை இத்தற்பொழுது நிதாஸ் கொட்ட நிதாசாக இருக்கிறார். நாங்கள் ஏஜி டிபார்ட்மெண்டிலும் சிஐடியிலும் கேட்கின்றோம், ஏன் இவ்வாறான பொய் வழக்குகளை போட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் இவ்வாறானவர்களை நீங்கள் சிறையிலே அடைத்தீர்கள் என்று. முனாஜித் மௌலவி என்கின்றவர் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்தார் என்பதற்காக பல மாதங்கள் சிறையிலே அடைத்து அவர் இன்று நிதாசாகி இருக்கிறார். அதே போல என்னுடைய எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு ஃபைல்களை இன்னும் முடக்கி வைத்துக் கொண்டு ஏஜி டிபார்ட்மெண்ட் இன்னும் அவர்களை விடுதலை செய்யாமல் அவர்களை வெயிலிலே அனுப்பிவிட்டு அவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது, வேறு விஷயங்கள் செய்ய முடியாது, அவர்கள் ஒரு தொழிலுக்கு செல்ல முடியாது, பெரிய கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் குற்றம் இல்லை என்றால் அவர்களை விடுதலை செய்யுங்கள், இல்லாமல் ஃபைல்களை வைத்துக் கொண்டு அதாவது அரச இயந்திரம் உள்ளவர்களுக்கு அரச சார்பற்றவர்களுக்கு மாத்திரம் அவசர அவசரமாக உதவி செய்கின்ற நிலையிலிருந்து சட்டமாதிபர் திணைக்களம் மாற வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் பஸ்ஸிலே இடம்பெயர்ந்த மக்களை அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே புத்தளத்திலிருந்து கொண்டு சென்றேன் என்பதற்காக என்னை பல மாதங்கள் சிறையில் அடைத்தார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புத்தளத்தில் இருந்த மக்களை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக அழைத்துச் சென்றோம். அந்த காலத்திலே ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்தபொழுது எங்களை கைது செய்யவில்லை. இந்த முறை நான் அதற்கு எதிராக சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தலுக்கு உதவி செய்தேன் என்ற காரணத்திற்காக 2 மாதங்கள் என்னை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். சிறையிலே மட்டும் அடைத்து அதன் பிறகு நான் அதிலிருந்து நானும் இன்ஜினியர் யாசின் உட்பட இன்னொரு அக்கௌண்டன்ட் மூன்று பேரும் நாங்கள் விடுதலையானோம். எங்களுக்கு எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று எங்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் எங்களை கைது செய்வதற்கு சிஐடியினருக்கு சட்டமாதிபர் திணைக்களம் தான் அவர்கள் எங்களை கைது செய்யுமாறு ஆணை பிறப்பித்தார்கள். அதன் பிறகு எங்களை விடுதலை செய்த பிறகு அதற்கு எனக்கு உதவி செய்தார்கள் என்ற ஒரு காரணத்தை காட்டி இன்ஜினியர் ஹக்கீம், இன்ஜினியர் முயின், அதே போல உட்பட 10 பேரை அதாவது எனக்கு உதவி செய்தார்கள் என்று இன்னும் அவர்களுடைய ஃபைல் ஏஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீதிமன்றத்துக்கு வரவில்லை. அதாவது என்னை விடுதலை செய்துவிட்டு எனக்கு உதவி செய்தவர்களை இன்னும் அவர்களை விசாரணை இல்லாமல் டேட் போட்டுக் கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் நியாயமா என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே சட்டமாதிபர் திணைக்களம் நியாயமாக செயல்பட வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களே, இந்த குற்ற அதாவது குண்டுவெடிப்புக்கு பிறகு இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ முஸ்லீம் மதரசாக்களை மூடிவிட்டார்கள். ஏன், யாரோ ஒரு சஹரான் செய்த குற்றத்துக்காக முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மகர பள்ளிவாசலை இழுத்து மூடிவிட்டார்கள். 2019 அல்லாஹ்வின் பரீட்சை என்பது உலமாக்கள் அதாவது இஸ்லாமிய பாடத்தை பாடசாலையிலே கற்றுக் கொடுப்பதற்காக மௌலவிமார்கள் அந்த பரீட்சையிலே சித்தி எழுதினால் தான் அவர்கள் அந்த ஆசிரியர்களாக நியமனம் பெற முடியும். ஆனால் 2019 குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த பரீட்சை முற்றாக நின்றுவிட்டது. அதே போல அரபி புத்தகங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதாக இருந்தால் முஸ்லிம் அதாவது அரபி புத்தகங்கள் மாத்திரம் இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அவ்வாறான சட்டம் தமிழ் புத்தகங்களோ இங்கிலீஷ் புத்தகங்களோ சிங்கள புத்தகங்களோ ஹிந்தி புத்தகங்களோ உருது புத்தகங்களோ எல்லாம் கொண்டு வர முடியும். ஆனால் அரபி புத்தகங்களை மாத்திரம் கொண்டு வர முடியாது. அவ்வாறான ஒரு சட்டத்தை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செயலாளர் போட்டிருக்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? ஒரு அரபி ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வாசிப்பது கட்டாரிலே துபாயிலே அல்லது குவைத்திலே இருந்து இந்த நாட்டுக்கு டூரிஸ்டாக வருகின்றவர் கொண்டு வந்தால் கூட அதை படித்தெடுக்கிறார்கள். எனவே இது இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கான புத்தகங்கள் வெளிநாட்டில் இருந்துதான் வருகிறது. அதை தடுப்பதற்கான ஒரு சதி. எனவே இவற்றிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இவ்வாறான மாற்றங்கள் தான் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்கிறேன். அதே போல எங்களுடைய முல்லைத்தீவு நீதிபதியுடைய வெளியேற்றம், அதை நாங்கள் வித்தியாசமாக
ஒரு பார்வை
ஆளுங்கட்சி ஒரு பார்வையிலும் எதிர்கட்சி ஒரு பார்வையிலும் பார்க்க கூடாது. இந்த நாடு நாங்கள் கையேந்துகின்ற நிலைக்கு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இந்த நாடு பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. IMF நாடி நிற்கிறது, உலக வங்கியை நாடி நிற்கிறது, ஏனைய சர்வதேசங்களுக்கு பெற்ற கடனை வழங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். எனவே பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி நீதிபதிகளை கேவலமாக இங்கு பேசுகின்ற பொழுது அவர்களை அச்சுறுத்துகின்ற பொழுது இது நாட்டுக்கு நல்லதல்ல, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஏதாவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார், அந்த நீதிபதிக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம், அதனால் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்திருக்கும் என்று. அவர் உக்குவலை மாத்தலையிலே அஜ்மீர் மகாவித்யாலயத்திலே கற்றவர், முஸ்லீம் தமிழ் மாணவர்களோடு சேர்ந்து கல்வி கற்றவர். அவருக்கு நல்ல முறையிலே சிங்கள மொழியும் ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் தெரியும். எனவே அவ்வாறான நீதிபதிகளுடைய வெளியேற்றம் என்பது, அவ்வாறான ராஜினாமாக்கள் என்பது நாட்டுக்கு நல்லமல்ல. எனவே எதிர்காலத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களும் ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் கல்முனையிலே உங்களுக்கு தெரியும், புல் மோட்டையிலே ஒரு பாரிய பிரச்சனை. ஒரு மதகுரு அங்கு போய் அந்த மக்களுடைய 6 குடும்பங்களுக்கு சொந்தமான காணியை பலவந்தமாக அந்த பிரதேசத்திலே தோசரை கொண்டு போய் தன்னுடைய சகோதரையும் கொண்டு போய் 6 குடும்பங்களுக்கு சொந்தமான காணியை கிராம சிவர் பெரிய ஒன்று பகுதியிலே அண்மையிலே பெரிய அடாவடித்தனத்தை செய்து அந்த காணி சொந்தக்கார பெண் ஒருவர் போய் கேட்கின்ற பொழுது டோசரால் அவரை தாக்கி சுலேகா என்கின்ற பெண் இன்று சிறையிலே இருக்கிறார். எனவே அந்த வகையிலே இவ்வாறான நிலை மாற வேண்டும். எனவே கௌரவ தலைவர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாட்டிலே தொடர்கின்ற பொழுது இனவாத சக்திகள் இன்னும் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். கல்முனை மாநகர சபை, அந்த மக்கள் அதாவது கல்முனை மாநகர சபையில் எந்த அபிவிருத்தியும் நாங்கள் காணவில்லை. ஆனால் அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மக்களுடைய வரிப்பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது. அந்த வரிப்பணம் மீண்டும் அந்த சபைக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த கல்முனை மாநகர சபை எல்லைக்குள்ளே போடப்பட்ட அதாவது 100 மீட்டர் பாதையிலே 53 எல்டி அதாவது விளக்குகள் போடப்பட்டதாக பல கோடி ரூபாய் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான பல ஊழல்கள் அங்கு நடந்திருக்கிறது. இந்த விஷயத்திலே அதாவது ஒரு அமைச்சர் அவர்கள் நீங்கள் உங்களால் முடிந்த சக்தியை பயன்படுத்தி அந்த மக்களுடைய வரிப்பணம் மீண்டும் அந்த மக்களுக்கு போய் சேருவதற்காகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கும் எதிர்காலத்தில் இந்த குற்றவாளிகள் அதாவது அரசியல் சக்தியின் ஊடாக வெளியே வந்து அந்த பணத்தை கட்டாமல் வரக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று இந்த உயர் சபையிலே கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பரிசுத்தி இகாவட்ட ராதாகிருஷ்ணன் மன்றம் வினாடி அதாக காலத்தில்
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் குடியியல் நடவடிக்கை முறைச்சட்ட கோவை திருத்தம் 2 மதிப்பீடு, அதே போல தேர்தல்கள் சட்டம் மூலம் மத்தியஸ்த சட்டம் ஒழுங்கு விதிகள் நீதித்துறை சட்டங்கள் போன்றவை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டத்திலே பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் அந்த நன்மைகளை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் அண்மை காலங்களிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் கொண்டு வர சட்டங்களிலே மக்களுக்கு நன்மையான சட்டங்களிலே மிக மிக குறைவாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று சட்டவாக்கம், அதே போல பாராளுமன்றம் அதிகாரங்கள், அதே போல நீதித்துறையிலே இருக்கின்ற அதிகாரங்கள், அதே போல ஊடகத்துறையிலே இருக்கின்ற அதிகாரங்கள், இந்த 4 சமமாக இயங்காவிட்டால் இந்த நாட்டிலே சமமாக செயல்படுவதை நாங்கள் காண முடியாது. ஜனாதிபதி அதிகாரத்தை தனக்கு தேவையான விதியிலே தனக்கு பாராளுமன்றத்திலே எதையாவது செய்து கொள்ள வேண்டுமானால் நீதித்துறையிலே அதை செய்ய முடியாவிட்டால் அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இது பாராளுமன்றத்திலே அனுமதித்து அனுமதியை பெற்றுக் கொள்கின்றார். நீதித்துறையிலே போவதிலே அவருக்கு சங்கடம் இருந்தால் நிச்சயமாக அந்த பாராளுமன்றத்துக்குத்தான் அதிகாரங்கள் இருக்கும் என்பதை சொல்லி அதை செய்து விடுகின்றார். அதே போல பாராளுமன்றத்திலே இன்று பல்வேறு தலையீடுகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதே போல நீதித்துறையிலே இன்று அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த நீதித்துறை இன்று செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஊடகங்களை அடக்குமுறையிலே ஊடக சட்டங்கள் கொண்டு வந்து அந்த ஊடகங்களை அடக்குமுறை செய்து அந்த ஊடகத்தையும் சோசியல் மீடியா அதாவது போன்றவை அடக்குமுறையை கொண்டு வருவதற்கான சட்டங்கள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இந்த இவ்வாறான 4 இடங்களிலும் இந்த சட்டங்களை கொண்டு வந்து அதை அடக்கி வைத்து எதேச்சகரமான அதிகாரத்தை கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி செயல்படுவதற்கு முயற்சிப்பேரானால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நாட்டு வங்குரோத்து அடைந்த பொழுது IMF எங்களுக்கு உதவி செய்வதற்காக முதல்கட்டமாக 2.9 பில்லியன் ரூபாவை கொடுத்த பொழுது அதற்கான பல்வேறு கண்டிஷன்கள் அவர்கள் போடப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அந்த கண்டிஷன்களை அரசாங்கம் நிறைவேற்றுவதன் காரணமாக இன்று 2 எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய முதலாவது ஒழிக்க வேண்டியது இந்த ஊழல். இந்த ஊழலை ஒழித்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களுடைய சுபிட்சத்தை நாங்கள் அடைய முடியும். இன்று ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் 47 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் பிறக்க போற குழந்தைகளுக்கு கூட 47 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். பேராதனை பல்கலைக்கழகத்திலே இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த கடன் தொகையை ஒழிப்பதற்கு முதலிலே நாட்டிலே ஊழல் சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த ஊழல் சட்டம் ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இதை செய்கின்றார். ஆனால் இதை நடைமுறையிலே செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நாட்டினுடைய நிர்வாகம், இந்த நாட்டிலே இன்று நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்கள் முறையான நிர்வாகம் செய்யாதன் காரணமாக இந்த நாட்டுக்கு வரவேண்டிய அதாவது டாக்ஸ் வரிகள் இந்த நாட்டுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. உதாரணமாக நான் நினைக்கிறேன் மகிந்தானந்த அவர்கள் திட்ட தெளிவாக சொன்னார், பல ஊழல்கள் அதாவது இன்கம் டாக்ஸ், அதே போல சுறாபது, இன்னும் போட பல பல டாக்ஸ்கள் இந்த நாட்டுக்கு வருவது, கிடைக்காமல் போவதற்கு பல ஊழல்கள் அங்கு நடப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாக சாதாரண மக்களுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை அதிகரித்து அந்த மக்களுக்கு டாக்ஸை நீங்க திணிக்கிறீங்களே தவிர, பெரும்பான்மையான கம்பெனிகளுக்கு அந்த டாக்ஸை வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை. ஆகவே இந்த வாய்ப்புகள் இல்லாதன் காரணமாக சாதாரண மக்கள் துன்பகரமான சூழ்நிலையை அனுபவிக்கவும், வசதியானவர்கள் அதை தாங்களுக்கு பிரயோசனமாக அனுபவிக்கவும் இந்த காலகட்டத்திலே இருப்பதாக IMF அறிக்கை சொல்கின்றது. ஆகவே ஏழைகளின் மீது அதிக வரி விதிப்பு, தேவை இடங்களில் இந்த மக்களுடைய வரி வசூலிப்பதை முறையாக செய்யவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே முறையான வரி வசூலிப்பு ஏழைகள் பக்கம் விழாமல் அந்த வரியை எடுத்து மக்களுக்கு சுமையில்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி பாராளுமன்ற தலையீட்டிலோ அதே போல நீதித்துறையின் தலையீட்டையோ குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்று முல்லைத்தீவு நீதிபதியாக இருந்த சரவணராஜா அவர்கள் இந்த நாட்டினுடைய நீதித்துறையிலே ஒரு பேசப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். அது கடந்த காலங்களிலே அவர் பல தீர்ப்புகளை அங்கு வழங்கியிருக்கின்றார். அதற்கு எதிராக அவருக்கு அச்சுறுத்தல், மன உளைச்சல், இதன் காரணமாக அவர் இன்று வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றார். ஆகவே இவ்வாறு நீதித்துறையிலே ஒரு நீதிபதி நான் நினைக்கிறேன் இலங்கையிலே முதல் தடவையாக நாட்டை விட்டு வெளியே இருப்பது இதுதான் முதல் தடவை. ஆகவே இவ்வாறான ஒரு நீதிபதிக்கே இப்படி நடக்குமானால் உங்களுக்கும் எங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சில இடங்களிலே இவ்வாறான சட்டங்கள் கொண்டு வரப்படும் பொழுது அந்த நீதித்துறை மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை நீதித்துறை. ஆகவே அந்த நீதித்துறையை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய பகுதியிலே இப்பொழுது கேகால பிளான்டேஷன்ல 3-4 நாளாக தோட்டங்களிலே தோட்ட நிர்வாகம் தங்களுக்கு ஆதாய போனஸ் கொடுக்கவில்லை என்பதற்காக இப்பொழுது ஸ்ட்ரைக் செய்கிறார்கள். ஆனால் அதை தடுத்து இன்று போலீசார் மூலமாக அந்த தேயிலை பெட்டிகளை ஏற்றுகின்ற விஷயத்திலே அந்த முதலாளித்துவம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களை நசுக்கி மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணாத அந்த தோட்ட நிர்வாகங்களுடைய அடக்குமுறையை நீதி அமைச்சர்கள் அதாவது நீதித்துறையிலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தனியாக அதை நாங்கள் பேச வேண்டும், நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை பற்றி விவரங்களை நான் எடுத்து சொல்லுகிறேன். ஆனால் போலீஸ் அதிகாரங்கள் அங்கு துஷ்பிரயோகம் பாவிக்கப்பட்ட அந்த மக்களை அடக்குகின்ற நிலையிலே ஈடுபடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
விஜயதாச ராஜபக்ச
கரு சபாபத்துமணி கீபாத்தாவக்மு கியவுனா அப்படி IMF-க்கே கொந்தேசி இட்டுக்கர்ல நத்தினிசா இலங்க வாரிக்கே லபாதீம பிலிபந்த பிரமாதியா தீன் வைக்கல எப்பிலிபந்த சத்திய தத்தியம் பார்லிமெண்ட் ஹெலிதரவுக்குறான் தவசியம் கொந்தேசிட்டு நொக்கிரிம பிலிபந்தவ பிரச்சனையாக நிறைய திபென்னே இகுள்ள பலாபுரத்து வேணுமா லபனாவுருத்தே பலவினி கார்த்து விரவினப்பட்டு இத்தர இலக்கையக்கு ஆதாயம் பது ஆதாயம லபாகன இதோட ஏ கியன இலக்கேட்ட பது ஆதாயம லபாகனிம சந்தா அப்பிட்ட சார்த்தகோ கரான்னா திபின பது ஆதாயம் பது பிரதிசத்தை வடி கரான்டோன எங்கனிச அப்பி ரஜாக் விதியேட்ட இகுலாண்ட தன்னும் துண்ணி மே அவஸ்தாவே மீட்ட வடிய பது பரக் ஜனதாவுக்கு பிட்ட பட்டவண்ண பெஹை கியன காரணம் நமக்கு ஏகுள்ள பல இகுள்ள இல்லா சிட்டினவா ஏ இலக்கேட்ட அண்ணனா வடி கரான்டோன கேல அப்ப கிவே அப்பிட்ட தாத் பதுபார பெட்டவன் பரிநிசா கருணாக்கர்ல ஏக நெவத்த சலக்கா பலன் கீழே சாக்கச்சா வட்டே தான் இலங்கட்ட பவத்தீங்க பூமிஸ்துதி
பூமிஸ்துதி இலங்கட்ட ஜானக வக்கும்ரமேத்துவம் அபுதுமாட்டு வினாடி விசக்தினோ இ சமக மூலாசனிட்ட ஆராதனா கரணும் சமம் பிரிஹேரத்னேத்து
Garu Mantuma.
IMF ke kiri tu inoa, merate mismanagement tu inoa, arieta badu ekatu karana na, salli tu ina ministerin ke badu ekatu karana na, tu mau podi ministerin tu badu patawan wa kiala. Teka tu mau mama kiuwe.
Bawa istu tiga ramat tu mani.
Daru sabab tu mani, ekatte, evar tawe, emas sadhang mino. Tapi deng ek, yo ek iena, boh chodana walti benne. Mereka kalle mana bi? Kita hati itu apa? Tama ini kesandang kerla. Tino betul mata mata kati IMF kan? Yo kapit kiuwa? Kopwarta idripat kerla. Mereka teh dusunan wanca pilih bandu kucurwat katakara. Ewan niwerdi nunani sa tama ini mereka teh meta teru patte na muli ke heitu balapaya kena karni tapi kaurud dana karni. Mereka kalle ino kat tama badu ekatu kerla naikin katandere tu betul magi pe kahari. Ekat kira tiennah mukodha mita kalimut kia una main dana anda kerum menteri tu mat, atau macam apa itu labia yutu badu, ekane ganane kerapuwa vitarak billion namasiya hatarak desi adayam departemen tu ay kerja ni ne, evake mang kaling kiu evake apa itu labia yutu reguing labi no no mudalai surabadu ekane labi no mudalai kat tuh mangitan ne evake dahagunya apa itu tiennah, evake ganane velat ne. Ini perasaan dia, noy, kerana ni berdiri kiri macam dah hatamai, awasnya niti antrane api hadalah dunne. Obat tu malah api, wewasta dae ke samaji ke obi dia rapi duty ke yutu kama pikkala. Dengan ini ke power lati ke noy wewasta dae ke sabab atai, allah dusun o komision sabab atai, ini golang ini wagaki macam Instagram door.
Boleh sih garu matu mani, jangan kuak kubra matu.
Garu, untuknya garu matu mani, panat khatarak tiennoh. Mereka ikat meteor ni, visi sesi di dalam me panat ya, me apa garu amat tua me itu selaf palat paran ayatan sandaha AI ke bidang sima keran, ikat helikaran api generala sammat kera, ibagi meke kali dirga keran, dina visi ikat hatalis deka dakwa dirga keran me visi sesi di dalam panat ke tu pateng tien ni, ekem balap perut tuen ni, meteor ni kawasan guna terpasse, di mana hatulis dia, yana kang, air itu tamang mei warta label dengna. Api meteor ni kete idripat guna terpasse, dem mei palat pal meteor ni te idripat teci api eksekyo. Iba kene deso pal ni paksa suadi ina kanda ayam. Mama meteor ni komisi marat cihuwa, ika hari ni ganan ekarani naya. Lekota yam kesi padese ke chande iklena pujje lekota men mencera mudalak. Tamai yaite padese vidangkaran puluang kene ka api hari te ganane nokorot. Kisi me kene kota khoyagan na beruenoa api me mona sammatakarat ya vidangkarpu gana. Dan palat pal na metuarne beruwa hama yaite tine kottase ke kottase tule chande daiko ki yad balla eka e dipu ganeng vedikala balan nona. Kota ini pedesa, jantawa bahar itu mana dani naya, ada kiyak wira kerana puluan dikira. Kota desa pahlawan paksa, mulu ratai mana, hematan itu mana nama wajan nodun nod. E desa pahlawan paksa itu, ya chandey illena, palat tuling, e pedesa tuling time balan pulang kiyak wira kerana puluan dikira. Ekenisa, eha samanu denuat kiri mak mahajanta ur netunot, eya itu virudho katri itu kerana haki awak lebeni naya. Mama, ini leh meteoran ko musim mula cikwa, me hematam virangkaran puluam minne macir sima wakila penan nona. Dan district meteoran ya kawat nang district ke chandaga sangkaya me balai tang kian de puluang me eka apik sekutu macirai kila. Kota api balan me wancawa dusunye natara karan nona. Chandya kalle saliti ene kena rupa ani wala patre vinatta akaran visala mudra virangkala. Tamang komari jagrahan ikannya. Itu kalau mereka itu ainsa kekini. Janata atau kemattnya dibunat. Ayat inna beri inna hate buat ini. Arabake percaya agak nanti nisa. Orang mekini kemati. Tamang chandra dene ikna jagrahan ikannya ada kini. Ikan tamai hemokin balapurutto maya dironanang. Ayat chandra dino. Itu kalau ar salli beri emi dengan kerana kota. Madhyahara maya ukkuma kerana kota. Ayat pasin tamai beri hari agak ni. Tiada ikan natar karan tetamai, apai amat tua me palat pal me tiwar ne bilat, me jojana awak ini halal samat kere, dan utab me parlimen tu me tiwar ne, ika wat පළාත් සභා මැතිවරණ ජනාධිපති මැතිවරණයක් මේ හැම එකෙකින් බලාපොරොත්තු වෙන්නේ හැමෝටම එක හා සමානව යම්කිසි කටයුත්තක් කරන්න. ඉතින් ඒක කරලා යම්කිසි කෙනෙකුට එයාට විරුද්ධව ඡන්ද පෙස්සමක් දාන්න ඕන නම් ඒ කාලය දීර්ඝ කරන්න මේකෙන් ඉඩක් තියෙනවා. හැබැයි දැන් අපි බැලුවොත් එහෙම එක දේශපාලන පක්ෂයක යම්කිසි කෙනෙක් අයින් කරන්න නම් තවත් එක්කෙනෙක් ඡන්ද පෙස්සමක් දැම්මහම ඒ දේශපාලන පක්ෂය යට ඉන්න එක තමයි උටෙන්නේ. ඒ පක්ෂෙම එක්කෙනෙක් තමයි මේකේ එයාට විරුද්ධව දාන්න ඕනේ, මෙයා වැඩියෙන් සල්ලි වියදම් කරා මෙහෙම කරා කියලා. මොකද වෙනත් එක්කෙනෙක් නඩු කිව්වට වැඩක් නැහැ, වෙන දේශපාලන පක්ෂයක එක්කෙනෙක් වෙන එක්කෙනෙකුට නඩුවක් කියලා අයින් කරන්නේ නැහැ. මොකද එයාට ඒකෙන් වාසියක් නැහැ. කොට අර ලයිස්තුවේ පාර්ලිමේන්තු මැතිවරණකදී අපි තරහ වුණත් නරක් වුණත් එයා වෙන පැත්තකට ගිහින් හිටියා, ලයිස්තුවේ ඉන්න එක්කෙනාට තමයි ඒ අවස්ථාව ලැබෙන්නේ. ඉතින් අපි බලන්න ඕනේ මේ ක්‍රමවේදෙත් එක්ක මේ වංචාව දූෂණේ අපි නතර කරනවා වගේම මහ ජනතාව ඡන්ද දෙනවා එක පක්ෂයකට, මේ පක්ෂයෙන් ගිහිලා ඡන්ද දෙලලා වැඩ කරන්න කියලා. හැබැයි ටිකක් කල් යනකොට එහා මෙහා වෙන්න පුළුවන්. එතකොට ඒකටත් යම්කිසි කටයුත්තක් කරන්න ඕන. දැන් මේක හොඳයි අපි සාධාරණයක් කරන්න, ඒක හරි වැඩ පිළිලක් කොහෙලා. මොකද මැතිවරණ කාලෙදී මැතිවරණ කොමිෂන් සභාවටවත් බෑ හැම අපේක්ෂකයම වියදම් කරන ගාන බලන්න. මේක තියෙන්නේ දින 42ක් කාලෙදී එයා ඒ වார்த்தාව දෙන්න ඕන. ඉතින් එයා දෙන වார்த்தාව හරිද නැද්ද කියලා බලන්න. මං හිතන්නේ ඒක එහෙමම ක්‍රමවේදයක් නැහැ. හැබැයි මේක හොඳයි, මේ වංචාව දූෂණය නැති කළා. තමන්ට ආදරය කරන මිනිසුන්ගේ ඡන්දය අරගෙන ප්‍රාදේශ සභාවෙන් නම් ජනාධිපති ධූරය දක්වා යන්න තියෙන ඒ ඕනම කෙනෙකුට යන්න තියෙන අවස්ථාවක් උදා කරන්න කටයුතු කිරීම පිළිබඳව. ඒ වගේම මේ සමත මණ්ඩල වල දැන් බලනකොට ගොඩක් කටයුතු කරනවා සමත මණ්ඩල හරහා. අපේ ගොඩක් අය ගමේ අය උසාවි ගිහිල්ලා විශාල මුදලක් වැය කරන්න බැරි නිසා සමත මණ්ඩලයට ගිහිල්ලා තමන්ගේ ගැටලුව ප්‍රශ්නයක් විසඳ ගන්න කටයුතු කරනවා. ගරු එමෙතුනි මම ඉල්ලීමක් කරනවා, ගොඩක් වෙලාවට සමත මණ්ඩලයට කැඳවීමක් කරාම පළක් අය එන්නේ නැහැ. ඒ මග අරිනවා. මග අරලා හිටන් ඊට පස්සේ අර සමත මණ්ඩලයේ ඉන්න අයට යම්කිසි ගෙන්නා ගැනීමේ මේට වඩා බලයක් දෙන්න පුළුවන් නම් ඒ අය සමත මණ්ඩලයට ගෙන්න ගන්න. දැන් උසාවියට ගියේ නැත්නම් වරෙන්තුවක් කරනවා. හැබැයි මේ වරෙන්තුවක් කිරිල්ලක් නෙමෙයි, සමත මණ්ඩලයට ගහලා සමත මණ්ඩලෙන් ගොඩාක් ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්. ගම්වල තියෙන මේ ඉඩම් වල තියෙන ආරවුලක්, වැටක ප්‍රශ්නයක්, පාරක ප්‍රශ්නයක්, මේ මුදල් ගණ දෙනුවක ප්‍රශ්නයක් සමත මණ්ඩලයට පොලිසියෙන් ගියාම දානවා. දාලා ටික දවසක් ඕක බලලා හිටන් බැරිම තැන ආපහු අධිකරණයකට යවනවා. ඉතින් මේ අධිකරණයට ම යන්නේ නැතුව සමත මණ්ඩලයෙන් විසඳන්න පුළුවන් ගොඩක් තියෙනවා. දැන් ඔබතුමා මේක යෝජනා කරලා තියෙනවා සමත මණ්ඩලයේ සමාජිකයා පත් වෙන ක්‍රමේ. අපේ එතනට යවන සමාජිකයාට එහෙම ක්‍රමවේදයක් තියෙන්න ඕනේ. එතකොට තමයි පිළිගැනීමක් තියෙන්නේ. අපි අධිකරණයට ගියාම නඩු කර්තුමා කෙරෙහි ඒ පිළිගැනීමක් තියෙනවා. ඒ වගේම සමත මණ්ඩලයේ ඉන්න අයට ඒ සුදුසුකම් ටික සම්පූර්ණ කරලා තිබුණාම පිළිගැනීමක් තියෙනවා. එතකොට ඒ අය දෙන යම්කිසි තීන්දුවක් අහන්න ඒගොල්ලෝ එකඟ වෙනවා. මේක හොඳ කටයුත්තක්. එහෙම ඒ සමාජිකයන් තෝරා ගන්න ක්‍රමවේදයක් සකස් කිරීම හොඳ දෙයක්. එතකොට මේ තුලින් අපි පුළුවන් නම් මේට වඩා බලයක් සමත මණ්ඩලයකට දීලා ඒ දෙන තීන්දුවක් ක්‍රියාත්මක කරන්න ඒ අයට පුළුවන් නම් ආපහු ඒක අරගෙන උසාවි යනවට වඩා එතනින් යම්කිසි ගැටලු ප්‍රශ්න ගොඩක් විසඳලා තියෙනවා. මම දන්නවා ඉඩම් ආරවුල් ගොඩක් විසඳනවා. අපි බැලුවොත් එහෙම ඇමතුමනි මිනිස්සු අභිමානයට උසාවි යන්නේ. ඉඩමේ 10න් පංගුවක් තියෙන එක්කෙනා උසාවි යනවා අවුරුදු 25ක් විතර නඩු කියලා 10න් පංගුව ගත්තත් අර වගේ ඉඩම් 100ක වටිනාකමක් වියදම් කරලා තියෙනවා. ඒකර මේ මිනිස්සු නඩු කියන්නේ අභිමානයට. පාරේ අඩියක ප්‍රශ්නෙට උසාවි යනවා. ඒ අඩිය නැති වෙන ප්‍රශ්නේ නෙමෙයි. Tamanට නිකන් අඩුපාඩුවක් වුණා කියලා. මම දන්නවා රත්නපුරේ එකපාරක් උසාවියට හොඳ මාස්ටර්තුමෙක් ඇවිල්ලා හිටියා. එතුමා ඒගොල්ලෝ ගෙනහලා සාකච්ඡා කළා. හතරෙන් පංගු පහක් තියනවා නම් මෙච්චර කාලයක් වීදම් කරනවට වඩා හොඳයි ඔයගොල්ලෝ සමසේ බෙදා ගන්න කියලා එහෙම තීන්දුව දුන්නා. ඒගොල්ලෝ එතකොට ඒ තීන්දුව පිළිගෙන එක් කටයුත්ත කරා. ඉතින් අපේ වැඩි හරියක් මේ උසාවි ගිහිල්ලා ඉඩම් නඩු වලට එහෙම නඩු කිව්වහම දින්නට වැඩක් නැහැ. එයා පරාදයි. දිනපු එක්කෙනා පරාදයි, පරිදිච්ච එක්කෙනා කොහොම පරාදයි. ඒක නිසා සමත මණ්ඩලය හරහා හොඳ පැහැදිලි කිරීමක් කළා. ඒ ආරවුල් විසඳලා මේක හොඳට පැහැදිලි කළා. සමසේ හරි බෙදලා දෙන ක්‍රමවේදයක් හදන්න පුළුවන් නම්, निराවුල් කරගන්න ප්‍රශ්නයක් බැයි නම්, මම හිතන්නේ ඒක හොඳ දෙයක්. මේ රටේ මේ උසාවිය වලට එන ඇවිල්ලා රස්තිය හදන මිනිස්සු විශාල මුදලක් වැය කරන අයගෙන් වැඩි කොටසක් අපට ගමේදී මේ සමත මණ්ඩලය හරහා විසඳ ගන්න පුළුවන්. ඒක නිසා ඔබතුමා මේ ගන්න උත්සාහය හොඳයි. හොඳ පිරිසක්පත් කරන්න ඕන. ඒ පිරිස දැක්කහම තමයි ගමේ අය දන්නවා මේ වැඩේ හරියට කරයි කියලා. මොකද ගමේම කට්ටිය පත් වෙන හින්දා එක්කො හිතනවා මෙයා අරයක පැත්තට මේ කතා කරන්න කියලා. ඉතින් අපිට මේ සමත මණ්ඩල පත් කරාට පස්සේ නඩු රාශියක් විසඳලා තියෙනවා. මම හිතනවා ඔබතුමා තවත් මේ මැදිහත් වීමක් වෙලා අර මං කියපු කාරණාත් ඉෂ්ට කරොත් අපට පුළුවන්කමක් ලැබෙයි මේ උසාවිය වලට ඇවිල්ලා රස්තිය හදවන පිරිසෙන් වැඩි කොටසක් ඒ එන්නේ නැතුව සමත මණ්ඩලය හරහා කරන්න. අපේ අර රාජකිෂ්ණ මහත්තුමා කිව්වා මේ බදු ගැන. අපි දන්නවා ඊයේ පෙරේදා අර සුරාබද්දු දෙපාර්තමේන්තුව හරහා අර මේ අරක්කු බෝතල් වලම සීලයක් ගැහුවා. ඒක වැඩි හරියක් බැලුවහම ඒක කළ තියෙන හොර විදියට. මේකේ ප්‍රශ්නේ තියෙන්නේ ගරු මුනුසනේ මන්තුමනි, අපේ රටේ එතනෝල් ගත්තහම මේ ආයතන වලට එතනෝල් ලීටරයකින් මම දන්න හැටියට හදන්න පුළුවන් අරක්කු ලීටර් 3.5ක් ඒකට ගණනය කළා තමයි ඉස්සෙල්ලා බදු ගැහුවේ. හැබැයි ලංකාවේ වෙනත් ආකාරයෙන් එතනෝල් ගෙන්නගෙන පොරපාරෙන් හරි ගහලා මේක නිෂ්පාදනය කරනවා. ඒක කොහෙන් ගෙනාවත් ඒ කර්මාන්තශාලාවෙන් එළියට යනකොට ඒ හැමකටම බද්දක් ගහන්න තමයි මේ ගෙනාවේ. බැලුවම ඒක ගෙනාව පස්සේ අයිට වඩා ඒගොල්ලන්ට හොඳ වුණා. හොරණ සීලයක් ගහුවා ඔක්කොටම. දැන් අපි බැලුවම 95%කට විතර හොරණ සීලයක් ගහලා. ඒකට අර ඉස්සෙල්ලා ආපු එකවත් වෙන්නේ නැහැ. ඒ නිසා අපේ රටේ මහ පරිමාණ අය මේ බදු ගෙවන්නේ නැතුව ඒකෙන්ම යනවා නම් එයාට ලොකුම දඬුවමක් දෙන්න ඕනේ. ඒගොල්ලන්ට ලොකු දඬුවමක් දුන්නේ නැත්නම් මේ වැඩේ කරන්න හම් වෙන්නේ නැහැ. අපි සාමාන්‍ය මිනිස්සුෙකුට දඬුවමක් දෙනවා නම් ඒ වගේ සිය ගුණයකින් මේ මහා පරිමාණ කරන කීප දෙනෙකුට දඬුවම් කරොත් හරියට මේ බදු ගෙවයි. දැන් අපි බැලුවොත් එහෙම 100ක් එක්කව කරන 120ක් බදු ගැව්වත් 100ක් හොයාගන්න බෑ. ඒ කියන්නේ මේ ගෙවන එක අස්සෙන් කොහොම හරි පණිනවා. ඒක නිසා තමයි IMF එක කියලා තියෙන්නේ මේ බදු ගැහුවත් ඒ බදු මුදල භාණ්ඩාගාරයට එකතු වෙන්නේ නැහැ කියලා. ඉතින් අපි මේ 225න් බලන්න ඕන අර පැත්තට මේ පැත්තට වයින්නට වඩා මේක එක්කහු කරන්න පුළුවන් ක්‍රමවේදයක් හදන්න. අපි බැලුවොත් එහෙම ගොඩක් තැන්වල අද අපේ රටේ මේ දූෂණය ගැන කතා කරනවා. 225කට බයිනවා. ප්‍රාදේශීය සභාව නම් ප්‍රාදේශීය සභාව ඔක්කොටම බයිනවා. පළාත් සභාව තිබුණා නම් ඒ කට්ටිය බයිනවා. මම අහනවා ඒ කට්ටිය මම කියන්නේ මේ ඔක්කොම සුදුනෝ කියලා. හැබැයි ගමේ සාමාන්‍ය මිනිහෙක්ගෙන් අහුවහම කේ කවුද දූෂණය කරන්න කියලා. තමන්ගේ වැඩක් කරගන්න ගියාම කාටද සල්ලි දෙන්න ඕනේ කියලා. හදිස්සියට ගිහිල්ලා මරණයක් ගන්න ගිහිල්ලා ඒකවත් ගන්න බෑ සල්ලි දෙන්න නැතුව. ඒක තමයි ඇත්ත. ඒ නිසා මේව නවත්තනවා නම් මේ සියල්ලම නවත්තන්න ඕනේ. අපි ඔක්කොම එකතු වෙලා රටක් ගැන හිතලා මේ වංචාව දූෂණය හොරකම නවත්තන්න පුළුවන්. මේ ඔක්කොම එක දෙයක් වෙන්න. මම මේ රටේ මහ ජනතාවට කියනවා මේ දූෂණයට වැඩියෙන්ම ලක් කරලා තියෙන තමන්ගේ වැඩේ ඉක්මනින් කරගන්න කාට හරි කීයක් හරි ගිහින් දෙනවා මේ වැඩේ ඉක්මනින් කරගන්න කියලා. ඒකින්ද ඒ අය බලාපොරොත්තු වෙනවා තව මිනිස්සෙක් අහන් එයාගෙනුත් ඒ දෙයම. මේ අල්ලස් දීලා හුරු කළම දැන් හැම මිනිස්සයෙක්ගෙම බලාපොරොත්තු වෙනවා අර යඳුනා නම් මෙයා දෙන්න ඕනි කියලා. ඒක නිසා අපි හැමෝම එකතු වෙලා මේක නතර කරොත් මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ට මේ තියෙන අමාරුකමෙන් ගොඩ දාන්න පුළුවන්. එක පැලැන්තියක් ඉන්නවා එක මොකක් කරත් එයා එක් කරනවා. එහෙනම් මං කියන්නේ හැමෝම එකතු වෙන්න ඕනේ. එකතු වෙලා මේ වංචාව අපි කතා කරනවා විතරයි ක්‍රියාවෙන් මේක ඔප්පු කරලා පෙන්නුවත් රටේ ජනතාවට කියන්න ඕනේ කාටවත් දෙන්න ඕනේ නැහැ සල්ලි. රාජ්‍ය සේවකයින්ට ආණ්ඩුවෙන් පඩි ගෙවන්නේ මහජනතාවගේ බදු මුදලින්. ඒගොල්ලෝ ඉන්නේ මේ වැඩේ කරන්න. මේ පාර්ලිමේන්තුවේ ප්‍රාදේශීය සභාවට පත්වවත් ඒත් ඉන්නේ මහජනතාවගේ බදු මුදලෙන් තමයි පඩි ගෙවන්නේ. කොට එයා ඇත් ඉන්නේ ඡන්දෙන් ආවන මිනිසුන්ට වැඩ ගන්න ආයේ කාගෙන්වත් පගාව ගන්න නෙමෙයි. ඒක නිසා ජනතාව දැන් මේ අපි බැලුවහම මත්ද්‍රව්‍ය නිවාරණය කරන්න කියලා හිටන් හැමදාම ගිහිල්ලා දේශන දෙනවා. දේශන දුන්නාට මත්ද්‍රව්‍ය වැඩි වෙලා තියෙන්නේ. ඒක අඩුවක් වෙලා නැහැ. මේ දේශන දෙනවා ඒකටත් තව මුදලක් වියදම් කරගෙන යනවා. මේ දේශන දුන්නත් ඇබ්බැහිවීම වැඩි වෙලා මිසක් අඩුවීමක් වෙලා නැහැ. ඉතින් අපි බලන්න ඕන මේක නතර කරන්න පුළුවන් ක්‍රමවේදයක් හදාගන්න. අපේ රටේ මේ නීතියත් එක්ක බැලුවහම අද මහපාර මිනිස්සු හැමදාම මරනවා. මාස 3ක් විතර ගියහම මිනිහාපව එළියට එනවා. ඇවිල්ලා ඒ වැඩේම අපව කරනවා. කුඩු විකුණන මිනිස්සු කුඩු විකුණනවා. අස්සට ගිහිල්ලා ටික දවසක් ඉඳලා ආයෙලිට ඇවිල්ලා ඒකම කරනවා. දැන් වෙලා තියෙන්නේ මේකට හරියටම දැන් අපි ඔක්කොම කියනවා මරණ දඬුවම හොඳ නැහැ කියලා. හැබැයි මරණ මිනිස්සයට අනි මිනිහ මරනකොට හොඳයි. මේ මාසෙට 50ක් විතර මේ අවුරුද්දේ දැන් මරලා තියෙන මහපාරේ අහිංසක මිනිස්සු. එතකොට ඒව ජීවිතේ නෙමෙයිද? ඒව ජීවිතේ තමයි. දැන් ඊයේ පෙරේද අර කාන්තාවගේ තාම ඔළුව හොයාගන්න නැහැ. හැබැයි ඒ මිනිස්සයට මරණ දඬුවම දෙන්න හොඳ නැහැ. මරුමුණියට දැන් අපි හැම වෙලේම බලන්නේ එක පැත්තක්. ඒක නීතියක් හරියටම ක්‍රියාත්මක වෙනවා නම් රටක මං හිතනවා ඔය තියෙන දනුවමත් දෙන්න ඕනේ. නොදී ඉන්න එක තමයි මේ ප්‍රශ්නේ වෙලා තියෙන්නේ. අද ගොඩක් අය කතා කරන්න බයයි. මහපාර ඕනම වෙලාවක ඕන මිනිස්සෙ මරන්න පුළුවන්. කර මුල්සනේ මන්තුමනේ අද මේ පාතාලෙට මේ ඉන්න ඕනම මේ 225න් එක්කෙනෙක් වුණා. හෙට උනම් මරන්න පුළුවන්. ඒගොල්ලෝ එච්චරට බය නැහැ. ඒ එන තැන හොයාගෙන ගිහිල්ලා අද LTTE එක ඒ කාලේ මිනිස්සු මරුවා හා සමානම අද පාතාලේ රජ කරලා තියෙන්නේ. මිනිස්සු අද බයයි. ලොකු සල්ලි තියෙන මිනිහා පාරේ යන්න බයයි. ඇයි? වාහනයක් කල ලයිට් එකේ නවත්තගෙන ඉන්න බයයි. කෝච්චි පාරක නවත්තගෙන ඉන්න බයයි. දෙපැත්තෙන් බයිසිකලකින් හරි ඇහිලා වෙඩි තියයි කියලා. ඉතින් මේවට මේව මර්ධනය කරන්න අද ගොඩක් අය කතා කරන්නේ නැහැ. කතා කරන්නේ නැත්නම් මහපාරේ යන්න බෑ කියලා. ජේරත් පුරාන්තුපුල්ල ඇමතුමා මට මතකයි. එතුමා එදා කතා කරා දාමු දසනායක ඇමතුමා නැති වෙච්ච වෙලේ. කතා කළා මරුණට කමක් නැහැ කියලා. හැබැයි එතුමාටත් අන්තිමට මැරෙන්න වුණා බෝම්බයක් වැදිලා. ඒ නිසා මම ඔබතුමාටත් අපේ අධිකරණ ඇමතුමාටත් කියන්නේ ඇමතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ නීති සම්පාදනය කළා හරි මේක නවත්තන්න මේ වගේ මේ නීති අතට අරගෙන මහපාර මිනිස්සු මරණ එක නවත්තන්න ඕනේ. අහිංසක දරුවෝ මරනවා. ළමයි දූෂණය කරනවා. ඉතින් මේකට යම්කිසි වැඩපිළිවෙලක් ගහලා අපි ඒකට මොනා හරි කරන්න ඕනේ. හැම වෙලේම දූෂණේ වංචාවයි හොරකමයි කීකියා ඉන්නවා. ඉතින් මං හිතන්නේ අපිට තමයි මේ වගකීම තියෙන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ 225 දෙනාටම. හැමෝම ගියහම කියනවා අතන මැරුවා මෙතන මැරුවා අරයක රැකවරණේ තියෙනවා කියලා. ওই රැකවරණේ ගන්න පුළුවන් නම් වෙන්නේ ওই නීති ආසෙම්ම තමයි. ඒක නිසා හැමෝටම සාධාරණයක් කරන්න ඕනේ. එහෙම සාධාරණයක් කළා මිනිසුන්ව මහපාරේ බය නැතුව යන්න පුළුවන් වෙන්න ඕනේ. සල්ලි තියෙන මිනිසුන්ට වගේම අහිංසක මිනිසුන්ටත් අද පාරේ යන්න බෑ. අනුන්ට වෙඩි තියෙන එකක් තව එක්කෙනෙකුට වදින්න පුළුවන්. ඒක නිසා මේකට යම් කිසි ක්‍රියාමාර්ගයක් අරගන්න මම අධිකරණ ඇමතුමාට කියන්නේ මොකක් මේ පනතේ අඩුවක් තියෙනවා නම් ඒක වෙනස් කළා හරි අපේ තියෙන නැත්තම් පනතක් ක්‍රියාත්මක කරන්න නැත්නම් ඒක ක්‍රියාත්මක කළා හරි ඒ වගේ නඩු මේ මිනිමරුන් මේ මහපාරේ මරණයවට විශේෂම උසාවියකින් හරි නඩු අහලා අවසන් කළා දඬුවම් දෙන ක්‍රමවේදයක් හරි හදලා ඉතින් මේක නතර කරන්න ඕන එහෙම නැත්නම් මේ රටේ ජනතාව අර LTT කාලේ වගේම බියෙන් ඉන්නවා. ගොඩක් අය කතා කරන්නේ. ඒ කතා කරපු එක්කෙනාට ඊට පස්සේ මලගෙදරකවත් යන්නේ මේ ওই මිනිමරුන් කොළ ඒවට බයයි මිනිස්සු.
ඔබතුමා තාත්ත විනාඩි දෙකක් කාලයක්.
එහෙම බයේ ජීවත් වෙලා වැඩක් නැහැ. ඒ නිසා හැමෝටම යම්කිසි සාධාරණයක් වෙන්න ඕන. ඒ නිසා මේ වංචාව දූෂණය හොරකම නවත්තන්න යමක් කරන්න පුළුවන් නම් ඒ කරන පැත්තේ ඒක නවත්තන පැත්තේ ඉන්නවා ඔබතුමා. මේ ගේන සංශෝධන වල ඔක්කොගේම මේ මැතිවරණ පනතට ඒකම මේ සමත මණ්ඩල පනත මේ සියල්ලම හදන්නේ මේ රට හරි මාර්ගයට අරන් කටයුතු කරන්න. ඒ නිසා ඔබතුමාට සුබපතමින් මේ කටයුතු ඉදිරියට කරගෙන යන්න මට කාලය ලබා දුන්නට ඔබතුමාට ස්තුතියන්ත මනින ස්තුතිය.
ඉස්සදී ගරු අමාත්‍යමනි, මීළඟට ගරු අජිත් මාන්න පෙරමන්තු ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා.
ගරු මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි, මේ රටේ ඇත්තම ගරු අධිකරණ ඇමතිතුමාවට පස්සේ ගොඩක් විජේදාස රාජපක්ෂ ඇමතිතුමාවට පස්සේ ගොඩක් නීති රීති හැදුවා දූෂණය වැළැක්වීම සඳහා දූෂණ විරෝධී පනත පවා මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කළා. නමුත් මේ මොන පනත සම්මත කරත් රටේ නීතිය හරියට ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් මේ නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ දුප්පත් අසරණ මිනිසුන්ට විතරයි නං. එහෙම නැත්නම් සල්ලි තියෙන දේශපාලන බලය තියෙන මිනිසුන්ට මේ නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් මේ නීති කොච්චර ගෙනාවත් නීති කොච්චර හැදුවත් මේක තේරුමක් නැහැ. ඒ හින්දා ඒ නිසා අපි විශේෂයෙන්ම කියනවා මේ රටේ ජාත්‍යන්තර ප්‍රජාව මේ රට ගැන බලන IMF එකේ ඊයේ පෙරේදා සැප්තැම්බර් මාසේ එපු වාර්තාව, ගිය මාසේ එපු වාර්තාව, ඒ වගේම යුරෝපීය සංගම්, මානවිකම් සංගම් නැත්නම් දේශීය ජනතාව මේ රටේ අරගල කරපු ජනතාව කිව්වේ මේ රටේ වංචාව දූෂණය නවත්තන්න කියන එකත් නවත්තන මුදල් රජයට බැර කරන ලෙසක් තමයි ඉල්ලුවේ. නමුත් අපිට මේ නීති රීති හැදුවට රටේ වංචාව දූෂණය බොරුව නවත්තනවා අපිට පේන්නේ නැහැ. ඒක තවත් වැඩි දියුණු වෙලා ක්‍රියාත්මක වෙන විදිහයි අපිට පේන්නේ. ගරු මූලාසනයේ රුඩ මන්ත්‍රීතුමනි, එතකොට මේ රටේ රාජ්‍ය වංචාව, රාජ්‍ය දූෂණය, රාජ්‍ය හොරකම් නැති කරන්න රජය වෙනුවෙන් නඩු දාන්න පිණිස සිටින නීතිපති දෙපාර්තමේන්තුව අධිකරණ පද්ධතිය ඒක හරියට ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් අපි මේ රටේ මොන නීති සම්මත කරත් මොන නීති ගෙනාවත් තේරුමක් නැහැ. ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් අපි මේක දකිනවා, ඒ කියන්නේ මොන නීති ගෙනාවත් තේරුමක් නැහැ, අධිකරණ පද්ධතිය, අධිකරණ ක්‍රියාදාමය හරියට සිදු වෙන්නේ නැත්නම් තේරුමක් වෙන්නේ නැහැ. ඒ හින්දා අපි මේක දකිනවා. දැන් බලන්න, අපි වන්දි ලබා රජයේ ආයතනවල ඇතිවන දූෂණ වංචා සඳහා කටයුතු කරන්න තියෙන නීතිපති දෙපාර්තමේන්තුව, මේ නීතිපති දෙපාර්තමේන්තුව අපි දකින්නේ නැහැ ඒ අදාළ ආයතනත් එක්ක ඒකාබද්ධව වැඩ කරනවා. නීතිපති දෙපාර්තමේන්තුව කියන්නේ නීතිය සපයන්න ඉන්න කණ්ඩායම. දැන් අපි පෞද්ගලික කෙනෙකුට උසාවිය නීතිඥයෝ ඉන්නා වගේ සල්ලි දීලා ගන්න රජයේ ආයතනවල තියෙන නීතිපති දෙපාර්තමේන්තුවේ නිලධාරි ගන්න ඒ සඳහා පටි ගෙවනවා. නමුත් රාජ්‍ය නිලධාරියෙක් නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් උපදෙස් ඉල්ලුවොත් ඒ සඳහා කටයුතු කරන්න එක්කහුනොත් ඒ අයව 7-5කට තඹ දොයිදෙවට ගණන් ගන්න නැතුව තමයි වැඩ කරන්නේ. හරියට අධිකරණයක් විදිහට තමයි ඒක හැසිරෙන්නේ. ඉතින් මම ගරු ඇමතිතුමාට යෝජනා කරනවා කරුණා කරලා මේ නීතිපති දෙපාර්තමේන්තුවත් රාජ්‍ය ආයතනත් අතර සම්බන්ධතාවය ගොඩනගන්න. නැත්තම් කරන්න තියෙන්නේ අපිට පේන විදිහ තමයි මේ රටේ ප්‍රයිවටයිස් කරනවා නම්, පෞද්ගලික කරනවා නම් ඉස්සෙල්ලාම කරන්න ඕනේ නීතිපති දෙපාර්තමේන්තුව පෞද්ගලිකකරණය කරන්න ඕනේ. එහෙම නැතුව මේක කාර්යක්ෂමතාවය හදන්න බැහැ කියන එක අපිට විශේෂයෙන්ම තේරෙනවා. ඒකින්ද ඒ කණ්ඩායම් ඒකාබද්ධ වෙන්නේ නැහැ. දැන් අපිට හොඳ උදාහරණයක් තියෙනවා එක්ස්ප්‍රෙස් පර්ල් නෞකාවේ ප්‍රශ්නේ. ඒ නීතිපති දෙපාර්තමේන්තුව දෙපාරයි තුන්පාරයි නීතිඥයෝ කතා කරලා තියෙන්නේ මීපා සමුද්‍රීය පරිසර ආරක්ෂණ අධිකාරියත් එක්ක. නමුත් බිලියන 6ක වන්දියක් ගන්න හදනවා. කොහොමද බිලියන 6ක් වන්දියක් ගන්නෙ? මේක ගණනය කරව මිනිස්සුත් එක්කවත්, මේකට වග කියන මිනිස්සුත් එක්ක සාකච්ඡා නොකර. හරිනම් බිලියන 6 වන්දිය ගන්න නීතිපති දෙපාර්තමේන්තුවේ එක්කෙනෙක් මීපා ආයතනයේ සමුද්‍ර පරීක්ෂණ ආයතනයේ කෙනෙක් සතියකට සැරයක් නවත්තලා තියන්න ඕනේ. රටේ බිලියන 6.5 ඩොලර් වලින් වන්දියක් ගන්න නම්, නමුත් ඒ ආයතන සැලකිල්ලට ගන්න නැත්නම්, ඒ ආයතන ගණන් ගන්න නැත්නම් කොහොමද වැඩ කරන්නේ? ඒ නිව් ඩයමන්ඩ් නෞකාවේ වන්දිය පව අපිට ලබා ගන්න බැරි වුණේ, හරියට ගන්න බැරි වුණේ මේ නීතිපති දෙපාර්තමේන්තුවත් සමුද්‍ර පරිසර ආරක්ෂණ අධිකාරියත් අතර සම්බන්ධ නැහැ. මම මේක කතාව අහගෙන ඉන්නවා නම් මේ රටේ ඉන්න රාජ්‍ය නිලධාරීන් මේකට සාක්ෂි දරයි. සියලු රාජ්‍ය නිලධාරීන් එක්ක මනා සම්බන්ධතාවයක් නැතුව ඒ තමුන්ට හිතුවක්කාර විදිහට වැඩ කරගෙන යනවා නම් කොහොමද කරන්නේ? දැන් අපි ඊයේ පෙරත් දැක්කා ප්‍රකාශයට පත් කළා ඩොලර් බිලියන 6.5ක් වන්දිය ගන්න තියෙද්දි ඔන්න කිව්වා අතුරු වන්දියක් ලැබුණා ඩොලර් ලක්ෂ 8,76,650.53ක් කියලා අතුරු වන්දි. ඒ වන්දිය නෙමේ. නමුත් ඒකත් බොරුව ජනගත කරන්න උත්සාහ කරනවා. ඒක වන්දිය නෙමේ. ඒක ලැබුණේ අද ඊයේ නෙමේ. මේ මේ ළඟදි ගිහිලා නඩු කියලා ගත්ත එකක් නෙමේ. එදා මේ විනාශය සිද්ධ වෙලා මැයි ජූනි සඳහා ඒකාධීරයෙන්ුත් ජූනි ජූලි අගෝස්තු සඳහා ඒකාධීරයෙන්ුත් සැප්තැම්බර් ඔක්තෝබර් නොවැම්බර් සඳහා තුන්වැනි අධීර වශයෙන් අපි සල්ලි ඉල්ලු අපිට සල්ලි ලැබුණා 2022 9 වෙනි වාසි 7 වෙනිදා ඩොලර් 67,54,557ක් ඒවා PNI ක්ලබ් එකෙන් මේ නැව් සමාගම් එක තියෙන සංවිධානයෙන් ඒවා නැවක්ෙන් පරිසර දූෂණයක් සිදු වුණාම ඒක යථා තත්ත්වයට පත් කරන්න සඳහා දෙන මුදල ඒක වන්දිය නෙමෙයි ඒ සඳහා දෙන මුදලක් දෙනවා ඒ පිරිසුදු කරන ආයතනයට ඒ වගේම 2022 මාර්තු මාසේ අප්‍රියල් මැයි මාසවලට ජූනි ජූලි මාසවලට අගෝස්තු මාසවලට US ඩොලර් 8,76,650.53ක් ලැබෙන්න අනුමත කරලා PNO ක්ලබ් එක තිබ්බා ඒක මේ ගත්තේ ගන්න නෙමෙයි අනුමත කරලා තිබ්බ එක ගත්තා ඇයි අනුමත කරම එක දුන්නේ නැත්තේ දුන්නේ නැති වෙන්න හේතුව තමයි අපිට නැවේ සුම්බුන් ගෙන යාම සඳහා අපි අවසර දුන්නේ නැහැ අවසර දුන්නේ නැති නිසා මෙතෙක් කල් අපිට නැවේ ඒ අපද්‍රව්‍ය ඉවත් කරනවට දීපු සල්ලි ටික නැවැත්තුවා දැන් අපි ඒක දුන්නා ඉවත් කරන්න අපි විරුද්ධතාවයක් නැහැ කියලා කිව්වා එතකොට 8,78,650 ලැබුණා නමුත් මාධ්‍ය වලින් රටේ ජනතාව නොමග අරින්න මාධ්‍ය වලින් ප්‍රකාශ වුණා දැන් ගොන්න වන්දිය අතුරු වන්දියක් ලැබුණා ඩොලර් 8,76,650ක් කියලා නමුත් මෙයා බොරු මේවා මිනිස්සු අන්දනවා මං කියන්නේ මේ ඇන්දිල නවත්තලා නීතිපති දෙපාර්තමේන්තුවේ රටේ නීතිය ක්‍රියාත්මක කරන ආයතනය එකතු වෙලා වැඩ කටයුතු කරනවා නම් මෙහෙම ප්‍රශ්න වෙන්නේ නැහැ ඒ වගේම හතර අධියර US ඩොලර් ඒ වගේම අපි දැක්කා මේ අපි දැක්කා මේ
ඔබතුමා තව ඇත්ත විනාඩි දෙකක්
ඔව් ඒ වගේම අපි දැක්කා US ඩොලර් 10,82,253.5ක් 30, 11, 22 දක්වා අපි වන්දිල්ලල් තියෙනවා නමුත් මේ නැව් ආයතනේ වන්දි නෙමේ මේ අපි වීදම් කරපු සල්ලි ඉල්ලලා තියෙනවා පිරිසිදු කිරීමට ඒක ගෙවල නැහැ ඒ සඳහා කටයුතු කරන්න ඕනේ නමුත් මම කියන්නේ ඇයි මේ මේ සමුද්‍රීය පරිසර අධිකාරිය දැන් මේ නඩුව කියන්නේ නීතිපති දෙපාර්තමේන්තුව ඕස්ට්‍රේලියානු සමාගමට දුන්නා ඩොලර් මිලියන 4.5ක් ණයට අරගෙන සිංගප්පූරුවෙන් නඩු කියන්න සල්ලි ගත්තා අපේ රටේ නීතිඥයෝ නැද්ද දැනුම නැද්ද උසාවි නැද්ද ප්‍රශ්නයක් තියෙනවා මම කියන්නේ මේවයි අපි ජනතාවත් එක්ක කතා කරලා අදාළ රාජ්‍ය ආයතනත් එක්ක සාකච්ඡා කරලා ගන්න ඕනේ සාමූහික තීන්දුව වෙන්න ඕනේ නමුත් දැන් ඊයේ පෙරේද කැබිනට් පත්‍රිකාවක් දාලා තියෙනවා ඩොලර් මිලියන 9.5ක් අවශ්‍යයි නඩු කටයුතු සඳහා කියලා එතන ඒ කියන්නේ රුපියල් බිලියන 3.18ක් නීතිමත් දෙපාර්තමේන්තුව ඉල්ලනවා නඩු කියන්නේ එක්ස්ප්‍රස් පර්ල් නෞකාවේ නමුත් එක්ස්ප්‍රස් පර්ල් නෞකාවේ හැබෙන වන්දිය දැන් නඩු දෙකක් තියෙනවා සිංගප්පූරුවේ එංගලන්තේ මේ එංගලන්තේ නඩුව බැරි වෙලා හරි දිනුවොත් අපිට ඩොලර් මුළු වන්දි සියල්ලටම හම්බ වෙන අපිට තරම් නෙමෙයි කාගෝ මේක තියෙන්නේ බඩු මුට්ටු වලටයි ඔක්කොටම අයිති වෙන්නේ රටවල් වලට අයිති කරන්න හම්බ වෙන ඩොලර් මිලියන 25ක් විතර ඒතකොට ඩොලර් මිලියන 9.5ක් නඩු කියන එකේ තේරුමක් තියෙනවද ඒක අනිත් පැත්තට සාකච්ඡා කරන්න ඕනේ නැද්ද ඒක හිතුවක්කාරව කරන්න ඕනේද කියන ප්‍රශ්නයක් තියෙනවා ඒ විතරක් නෙමෙයි නීති අපි මීපා ආයතනයේ මේ සඳහා වග කියන මූලික ආයතනය මේ මූලික ආයතනයේ අඩුම ගානේ නඩුව පවරපු එකේ පවරපු නඩුවේ පිටපතක් දැකලා නැහැ මොකද්ද පවරපු නඩුව කියලා මීපා ආයතනයේ දන්නේ නැහැ විනිවිද භාවයක් නැතුව මේ අධිකරණයේ ක්‍රියාත්මක අධිකරණ පද්ධතියේ නීතිපති දෙපාර්තමේන්තු ක්‍රියාත්මක වෙනවනම් මොකද්ද මේකේ තියෙන ප්‍රශ්නේ ඇයි නඩුවක නඩුවක් පවරපු නඩුලිය කිල්ලට පවරපු ලියකිවිල්ල අදාළ ආයතනය දන්නේ නැත්නම් ඇයි මේක හංගගෙන කරන්නේ මේක විනිවිද දාන්න බයිද ඒතර මේ හංගගෙන වැඩ කැටයුතු කිරීම නිසා ඉස්සෙල්ලා මේවා විනිවිද දකින්න ඕනේ ඒ වගේම තමයි අපි දකිනවා තව දෙයක් තමයි අවසාන වශයෙන් මම කරු මුලාසිනුර මන්ත්‍රීතුමිය අපි ප්‍රකාශ කරනවා මේ නීතිපති දෙපාර්තමේන්තුව මේ නීති කටයුතු කරන ආයතන දූෂණයට ලක්වීම නවම කිරීම නෙමෙයි මේවා වසංගර කිරීම නිසා ප්‍රශ්න තියෙනවා ඒ විතරක් නෙමෙයි මේකේ අපි දැක්ක මල්වානේ නඩුව ඇයි අයින් උනේ මල්වානේ නඩුව අයින් උනේ ආණ්ඩුව වෙනස් වෙනකොට අයින් වුණා නඩු 37ක් අයින් වුණා
අවසන් කරන්න
මේ නීතිපතිවරයා යහපාලන ආණ්ඩුව කාලේ ඉඳපු නීතිපතිවරයා නඩු පවරනවා ඊළඟට ආපු නීතිපතිවරයා කියනවා ඒ නඩුවේ ටෙක්නිකල් ෆෝල්ට්ස් තියෙනවා ඒක නිසා නඩු අහක යනවා එහෙනම් මේ දෙන්න බලා ගන්න එපැයි එහෙනම් වැඩියෙන් නඩු පැවරුවේ මොකද කියලා එයා බලා ගන්න ඕනේ යහපාලන හිටපු නීතිපතිවරයාට විරුද්ධව නඩු දාන්න එපැයි
කියලා
ඒ කියන්නේ මේ වගේ මේවා හදන්නේ නැතුව මේවා විනිවිද දකින්න වැඩ කටයුතු කරන්නේ නැතුව මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක කිරීමේ තියෙන නීතිවත් ක්‍රියාත්මක කිරීමේ හැකියාවක් නැහැ කියන එක මම විශේෂයෙන් පැහැදිලි කරනවා.
බොහොමස්සේකර මන්තුමනි මීළඟට ගරු සාරති දුෂ්මන්ත මන්තුම ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් ලැබෙනවා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන් අද දින විෂයන් කිහිපයක අධිකරණ අමාත්‍යාංශයත් සංශෝධන පනත් සහ රෙගුලාසි ඉදිරිපත් කරන මොහොතේ විශේෂයෙන්ම මං හිතන්නේ මේ නඩු ප්‍රමාදය පිළිබඳව දීර්ඝ වශයෙන් කාලාන්තරයක් තිස්සේ අපි කතා බහ කරනවා. මේ නඩු ප්‍රමාදය අවම කර ගැනීම සඳහා මං හිතන්නේ සිවිල් අධිකරණවල නඩු ප්‍රමාදය අවම කර ගැනීම සඳහාත් දැන් අලුතෙන් පිහිටවපු සුළු හිමිකම් අධිකරණයට විශේෂයෙන්ම මේ මුදලේ සීමා විහල දම්වල දිසා අධිකරණයට යන නඩු ප්‍රමාණයක් එකතු කරලා තියෙනවා. මං හිතන්නේ මේ සංශෝධන ගැන අපි කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මේ සඳහා අපි උපරිම සහයෝගය ලබා දෙනවා. මං විශ්වාස කරනවා විශේෂයෙන්ම අදටත් මං හිතන්නේ අවුරුදු 40-50 බොහෝ දීර්ඝ කාලයක් පැවතීගෙන යන නඩු රාශියක් තියෙනවා. ඒ නිසා මේක අදී ඇති වුණු ප්‍රශ්නයක් නෙමෙයි. ඒ වගේම මං හිතන්නේ නඩු වාර්තා ලබා ගැනීම සඳහාත් මේ ඇති කරලා තියෙන පහසුකම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙන්නට ඕනේ. ඒ වගේම මැතිවරණ විශේෂ විධි විධාන පනතත් විශේෂයෙන්ම වියදම් පනත ඇවිල්ලා තියෙන වෙලාවක මං හිතන්නේ දින 21ක කාල සීමාව සමහර වෙලාවට මදි වෙයි. ඒ නිසා මේ සංශෝධනවල කිසි ප්‍රශ්නයක් විශේෂම අපි දකින්නේ ඒ සඳහා අපි සහයෝගය දෙනවයි කියන කාරණාව මේ අවස්ථාවේ මතක් කරන්නට ඕනේ. විශේෂයෙන්ම ගරු අමාත්‍යතුමා මේ මොහොතේ රැඳී ඉන්න වෙලාවේ මට මතකයි මං හිතන්නේ දැන් අපි 2005 තුමා කෝප් කමිටුවේ සභාපතිවරයා හැටියට 2005 මට මතක විදිහට හිටියේ. එතුමා එදා ඒ කෝප් කමිටුවේ සභාපතිවරයා හැටියට මේ රටේ වංචාව දූෂණය පිළිබඳව කතා කරලා එතුමා හිටපු පැත්තෙන් අනිත් පැත්තට ගිහිල්ලා විසඳුම ලැබුණු නිසා එතුමා ගත්තා වූ ඒ ක්‍රියාමාර්ගයන් ඒ රට තුල පැවතුණු ක්‍රියාමාර්ගයන් අදටත් ඒ විදිහටම මේ මං හිතන්නේ එතුමා එරෙහි වුණු ඒ ක්‍රියාදාමය මේ වෙනකොටත් රට තුල ඒ ආකාරයටම සිද්ධ වීගෙන යනවා. ඉතින් ආණ්ඩු වෙනසක් සිද්ධ වුණාය කියලා මම හිතන්නේ රටේ ලොකු වෙනසක් මම දකින්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපි මේ දෙපැත්තට බෙදිලා ආණ්ඩු පක්ෂයට සහ විපක්ෂයට ඇඟිල්ල දික් කර ගැනීම නෙමෙයි. ඇත්තටම අපේ රටේ තරුණයා බලාපොරොත්තු වුණේ සිස්ටම් චේන්ජ් එකකින් සැබෑ වෙනසක්. ඒ හරයාත්මක වෙනස ලබා ගැනීම සඳහා අපි සියලු දෙනා එකතු වුණේ නැත්තම් විශේෂයෙන්ම මේ ඒ හරයාත්මක වෙනස මොකද්ද කියලා නිසි විග්‍රහයක් කරගත්තේ නැත්තම් ඉදිරි කාලය තුලත් ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න දේශපාලන පක්ෂවලට වගේම විපක්ෂයේ ඉන්න දේශපාලන පක්ෂවලටත් පාරට වහින්න බැරි තත්වයක් උද්ගත වෙන එක වළක්වන්න බෑ. ඒ නිසා සැබෑ ප්‍රශ්නේ මොකද්ද කියන යථාර්ථය මොකද්ද කියන කාරණාව පිළිබඳව අපි කතා බහ කළ යුතුයි. යථාර්ථය ඇවිල්ලා මම විශ්වාස කරනවා බොහෝ විට රඳා පවතින්නේ අද රටේ පවත්නා මේ ආර්ථික තත්ත්වයත් එක්කලා තමයි රඳා පවතින්නේ. මේ ආර්ථික තත්ත්වය ගත්තහම පහුගිය කාල සීමාව තුළ කලමනාකරණයේ ගත්තා වූ වැරදි තීන්දුව තීරණත් එක්කලා ආර්ථික තත්ත්වය නිසා අද අපේ රටේ මිනිස්සු අනන්ත අප්‍රමාණ දුක් විඳින තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. මේ තැනින් අපේ ජනතාව ගොඩගන්නේ කොහොමද කියන කාරණාවේදී විශේෂයෙන්ම රටේ නීතිමය පද්ධතිය රාමුව ශක්තිමත්ව ඉදිරියට ගෙන යාම සඳහා අවශ්‍ය කරන සැකැස්මක් යාන්ත්‍රණයක අවශ්‍යතාවය අපි බොහොම පැහැදිලි විදිහට දකිනවා. එහෙම නැතුව අහවලාතේ තමයි සියලු වගකීම් තියෙන්නේ කියලා මං හිතන්නේ Taman එක බේරගන්න උත්සාහ දරනවා නම් අපි බලාපොරොත්තු වෙන තැනට රට ගෙනියන්න අපි කාටවත් පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැති වෙයි. ඒ නිසා මට මතකයි 19 වෙනි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනාවේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුවේ බොහෝ ගුණාංග එකට එකතු කරලා. හැබැයි 19 වෙනි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය ඇතුළේ පාර්ලිමේන්තුව තුළ රෙගුලාසි ක්‍රියාත්මක වුණේ නැහැ 19 සම්පූර්ණ කරන්න. විශේෂයෙන්ම ව්‍යවස්ථාදායක සභාවේ කටයුතු පාලනය කිරීම සඳහා රෙගුලාසි නිර්මාණය වුණේ නැහැ. ඒ තුළ ඇති වුණු විවිධ ප්‍රශ්න දේශපාලන ප්‍රශ්න දක්වා දුරදිග ගිහිල්ලා ඒ මොහොතේ තිබ්බ ආණ්ඩුව කැඩිලා බිඳිලා ගියා. ඊට පස්සේ ආපු ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව ගැන මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි කතා කරලා වැඩක් නැහැ. විශේෂයෙන්ම මහා ඡන්ද ප්‍රමාණයක් අරගෙන ආපු ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කෙරෙහි තිබුණු බලාපොරොත්තු බොහොම කෙටි කාලයකදී දිය වෙලා ගියේ. එතුමා ප්‍රජාතන්ත්‍රවාදී ආණ්ඩු ක්‍රමය පිළිබඳව විශ්වාසයේ පැත්තක තියලා ඊට එරෙහිව වැඩ කටයුතු කරපු හින්දා. ඉතින් ඒකේ ආදීනවත් අද දක්වා අපේ සමාජයේ නෂ්ටාවශේෂ හැටියට තියෙනවා. ඒ නිසා වර්තමාන ආණ්ඩුවට තියෙන්නේ
ඔබතුමා තවත් විනාඩි දෙකක් කාලයක්.
කොහොම ඉක්මනට මේ ආර්ථික පැත්ත ශක්තිමත් කරන්නා වූ වැඩපිළිවෙලක් ඉස්සරහට කරගෙන යන්න. ඉතින් අදත් අපි දකින්නේ නැහැ ව්‍යවස්ථාදායක ස්වභාව ගත්තාම දෙපැත්තට ඇදෑද ඉන්නවා. එහෙම නැතුව රටේ අර සිස්ටම් චේන්ජ් එක බලාපොරොත්තු වුණු තරුණයාගේ බලාපොරොත්තු ඉෂ සිද්ධ කරන්න හදන පාටක් අදත් අපිට පේන්නේ නැහැ. ඉතින් ඒ වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හැටියට අපි කිසිම වෙලාවක කුහක දේශපාලන නිරත වුණේ අපි IMF යන්න කියලා කියපු පක්ෂයක් IMF එක IMF සල්ලි හම්බේ නොලැබෙන තැනකටපත් වුණාම අපි එකින් සතුටු වෙන පක්ෂයක් නෙමෙයි. ඒ නිසා පුළුවන් තරම් සාකච්ඡා කරලා අපේ රටේ ජනතාවට බර නොදැනෙන විදිහට විශේෂයෙන්ම ඒ IMF සාකච්ඡාවලදී කියුණේ රටේ වංචා දූෂණය පිළිබඳව බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවායි කියලා. ඒ නිසා ඒ සම්බන්ධයෙන් පවතින යාන්ත්‍රණ අක්‍රිය වෙලා තියෙනවා නම් ඒ සම්බන්ධයෙන් වැඩ කටයුතු කිරීම තමයි මම හිතන්නේ අද ආණ්ඩු පක්ෂයේ වගකීම බවට පත්වේ යුත්තේ. ඒ නිසා බොහොම පැහැදිලිව 140ක 50ක රටට ලැබෙන ආදායම විශේෂයෙන්ම ඉන්ලන්ඩ් රෙවනියු එකෙන්, එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකෙන්, ඒ වගේම කස්ටම් එකෙන්, ඒ වගේම අපේ රටේ අපනයන ශේෂ්ත්‍රය දිහා බැලුවාම තේ අපනයනෙන් පමණක් මම හිතන්නේ අපි ඒ රටට ලැබෙන්න තියෙන අපනයන ආදායමෙන් 150ක් ලැබෙන්නේ නැහැ. ඒවා ඒ රටවල ගිහිල්ලා නවත්තගෙන ඉන්න අපේ රටේ මුදල එන්නේ නැහැ. ඒ නිසා බොහොම පැහැදිලිව ක්‍රමෝපායන් තියෙනවා ආර්ථිකය ශක්තිමත් කරන්න. ඒ නිසා මේ ආයතන මේ තීන්දුව తీරන ගත්තේ නැත්නම් මේ 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 ආයතන තීන්දුව తీරන ගන්නේ නැති එකේ වගකීම පාර්ලිමේන්තුවයි 225යි මත පටවන්න උත්සාහයක් දරනවා නම් මම හිතනවා එතනින් එහාට ගිහිල්ලා සැබෑවටම අපි ජනතාවට පැවසිය යුතුයි මේක නැවතිලා තියෙන කුමන හේතුවක් හින්දද කියලා. ඒ නිසා විවස්ථාදායක ස්වභාවයේ අකර්මණ්‍ය භාවයේ පිළිමදව මම හිතන්නේ කථානායකතුමා මැදිහත් වෙලා ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය කරන කටයුතු ටික ඉදිරි කාලය තුළ ඉෂ්ටසිද්ධ කරේ නැත්නම් මේ ජනතාවගේ තරුණ බිරිසගේ අසහනය තවදුරටත් ඉදිරියට වැඩි වෙන එක වළක්ව ගන්න බෑ. මොකද දැන් ලයිට් බිල වැඩි කරන්න යනවා 122කින්. කොහොමද ගෙවන්නේ දැන් ලබන මාසේ වෙනකොට බොහෝ නිවාසවල විදුලිය කප්පාදු කරන මට්ටමකට
මේ කාලය අවසන්
මාස දෙකකට ලයිට් බිල එකතු වුණොත් එහෙම කප්පාදු කරන මට්ටමකට. ඒ නිසා මේ ආන්දරණය කරුණා කරලා සකසන්න අපිට අනපනත් ගේන්න පුළුවන්. ඒ සඳහා අනපනත් රාශියක් ඇවිල්ලා තියෙනවා. හොඳ අනපනත් ඇවිල්ලා තියෙනවා මේ කාල සීමාව ඇතුළත මේ පහුගිය වසරක වගේ කාලය ඇතුළත.
මේවා
මම අවසන් කරන්න මේවා සම්පූර්ණ වශයෙන් ක්‍රියාත්මක වීම සඳහා තියෙන බාධක ටික නැති කරලා අපි මේ ගමන ඉස්සරහට යමු කියන කාරණා මතක් කරමින් කාලය අවසාන නිසා මම මගේ කතාව අවසන් කරනවා.
ඉස්තිගරු මන්තුමනි.